இது வந்து புத்தர் எழுதின ஒரு புக்கில் இருந்து எடுத்த கதை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையும் வந்து கொஞ்சம் கேட்க நல்லா தான் இருந்துச்சு. சரி, உங்ககிட்ட அப்படியே வந்து நான் கற்றுக்கிட்டேன், என்னோடய கதையை கொட்டி விட்டுட்டு போவோமே அப்படின்னு தான் வந்திருக்கேன். இப்போ வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி வந்து இருந்தாங்களாம். அந்த பாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளை மாதிரி யங் ஏஜில் இருக்கும்போது பெரிய பணக்கார ஓட்டு பாட்டி அது. அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது, லக்ஷுரி லைஃப், ஹைஃபை உமன், அந்த மாதிரியான ஒரு பாட்டி. அவங்க அவங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு நாள் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா இந்த பாட்டி வந்து அந்த பாட்டியோடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கப்புறமா அந்த பாட்டி பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே இழந்து ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் லைஃபுக்கே வந்துடுறாங்க. அப்புறம் அந்த பாட்டி வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரமெல்லாம் இருக்கும் இல்லையா, இனிமேல் இந்த பாத்திரமெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஒருத்தங்க தானே சாப்பிட்ணும், ஒரே ஒரு தட்டை மட்டும் வச்சுட்டு மற்றதை எல்லாத்தையும் விற்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து விற்கிறாங்க. அந்த விற்கக்கூடிய மனுஷன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாமிரதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரக்கடை வியாபாரிக்கிட்ட அந்த பாட்டி வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே வித்துடுறாங்க. ஆனால் அந்த தாமிரதாசன் அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ராட் பையன். அப்படி என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழைய பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொஞ்சம் அழகாக்கி வெளியில் வந்து வித்துருவாங்க. இது வந்து நார்மலாக நடக்கிற ஒரு விஷயந்தான் இல்லையா. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சினிமாலேயே ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் எல்லாம் போட்ட ட்ரெஸ்ஸு ஒன்ஸ் தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை அப்படியே மடித்து கொண்டு வந்து வச்சு விற்றுருவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரினே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பாலில் வந்து தண்ணி கலக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு தானே பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த தாமிரதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் பயங்கரமாக ஃப்ராடு பண்ணி விற்கக்கூடிய ஒரு ஆள். பாட்டிக்கு வந்து ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரமே விற்று போச்சு, அடுத்த நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அந்த பாட்டிக்கு வந்து தெரியல. பயங்கரமான கன்ஃபியூஷன் அந்த பாட்டிக்கு. ஆஹா, நீ கொஞ்சம் போனால் பிச்சை தான் எடுக்கணும் போலையே, ஒரே ஒரு பாத்திரம் மட்டும்தான் அந்த பாட்டிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே பாத்திரம், அந்த பாத்திரம் மட்டும்தான் அந்த பாட்டிக்கிட்டே இருக்குது. அந்த அது வந்து அந்த பாட்டியோட பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த பாத்திரத்தில் தான் சாப்பிட்டாங்களாமா, அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய அப்பா கூட அந்த பாத்திரத்தில் தான் சாப்பிட்டாங்களாமா. ஸோ அதாவது தலைமுறை தலைமுறையாக அந்த பாத்திரத்தில் தான் அவங்க வந்து சாப்பிட்டுட்டே வந்திருக்காங்க. ஒருவேளை அச்சய பாத்திரமாக இருக்குமோ அப்படின்னு கதை கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் தோணுச்சு. ஆனால் இது அது இல்லை, நார்மலான ஒரு பாத்திரம் தான். அது பாட்டிக்கு வந்து அது பயங்கரமான சென்டிமெண்ட் பாத்திரம் அப்படிங்கிறதுனால விற்கலாமா வேண்டாமா, விற்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த தாமிரதாசன் அப்படிங்கிறவன் வந்து பாட்டியோட வீட்டுக்கு வரும்போது, சரி விற்றுருவோம், எதுக்கு சோத்துக்கே வழி இல்லாமல் இதை மட்டும் வச்சுக்கிட்டு, இதை விற்றாலாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு, இது வந்து என்னுடைய சென்டிமெண்ட் பாத்திரம், தலைமுறை தலைமுறையாக வச்சுருக்குறோம், இந்த பாத்திரத்தை பார்த்துட்டு ஒரு 10 இல்லைனா ஒரு 20 பொற்காசாவது கொடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து அந்த தாமிரதாசன் அப்படிங்கிறவங்கிட்ட கேட்குறான். உடனே தாமிரதாசன் அதை பார்த்துட்டு அந்த பாத்திரத்தை பார்த்துட்டு அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுக்கு, பயங்கரமான ஒரு அழுக்கு, அப்படியே துரு பிடிச்சுங்கிறத விட ஒரு மாதிரி பாசி பாசியாக அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்த பாத்திரம். உடனே அந்த தாமிரதாசன் அப்படிங்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்துட்டு, ஐய இது என்ன இப்படி இருக்குது, இதெல்லாம் பத்து பத்து காசு கூட எல்லாம் செல்லாது, வேணும்னா ரெண்டு காசு தர, வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக அந்த பாத்திரத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு அந்த தாமிரதாசன் வந்து கேட்குறான். உடனே அந்த பாட்டிக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய் என்ன நீ, ஆ நான்ப்பா நான் வந்து தலைமுறை தலைமுறையாக வந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ரெண்டு பொற்காசு போதுமா, இந்த பாத்திரத்தில் ரெண்டு பொற்காசுக்கு விற்க முடியாது, இடத்த காலி பண்ணு, நானே வச்சுக்கிறேன் இந்த பாத்திரத்தை அப்படின்னு அந்த பாட்டி வந்து வச்சுக்கிறாங்க. உடனே தாமிரதாசன் நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுதை கட்டாக குட்டிச்சவர், எப்படியோ இந்த கிராமத்துக்குள்ளே நான் ஒருத்தன் தான் பாத்திர கடை வச்சுருக்கேன், எப்படியா இருந்தாலும் வேங்கிட்டு தான் வந்தாகணும், அப்போ பார்த்துக்கலாம் போ, எப்படியோ ரெண்டு பொற்காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமிரதாசன் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த பாட்டியும் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே ஊருக்கு சந்திரதாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரக்கடை வியாபாரி வந்து வராரு. அவர் புது பாத்திரக்கடை வியாபாரி. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்யூன், ரொம்ப ஹானஸ்டான ஒரு மனுஷன். அந்த வியாபாரி எப்போவுமே உண்மையாக இருந்து உண்மையாக உழைச்சி உண்மையாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். உடனே சந்திரதாசன் வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு வராங்க. வரும்போது அந்த பாட்டி வச்சிருக்கிற பாத்திரத்தை வந்து பார்க்குறாங்க. இந்த பாத்திரத்தை எப்படியாவது ஊத்துருப்பா சாமி, ஒரு 20 பொற்காசா தேருள்ளன்னு கொடுத்துருப்பா அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. உடனே சந்திரதாசன் இருந்துட்டு அந்த பாத்திரத்தை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பாத்திரம் வந்து பயங்கர அழுக்காக இருக்குது, ரொம்ப பாசி பிடிச்சிருக்கு. உடனே சந்திரதாசன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அழுக்கு எல்லாத்தையும் சுரண்டி 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 அந்த பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுதான், அது வந்து செம்பு பாத்திரம் கிடையாது, அது வந்து தங்க பாத்திரமாமா. உடனே சந்திரதாசன் அவங்க வந்து அந்த பாட்டிகிட்ட போய் சொல்கிறாங்க, பாட்டியே இது ஒன்றும் செம்பு கிடையாது, இது தங்கமாக்கு, எவ்வளோ ரூபாய் சேரும் தெரியுமா, 400 காயின் சேரும் அப்படின்னு சந்திரதாசன் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ 400 பொற்காசு, ஆனால் 20 அந்தனாய் ரெண்டுன்னு சொல்லிட்டு போனா என்கிட்ட, பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு பாட்டிக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சாமா. 400 பொற்காசுங்கிறது வந்து அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயமாமாங்க. உடனே அந்த சந்திரதாசன் வந்து 400 பொற்காசை எடுத்து பாட்டிக்கிட்ட கொடுத்து, இந்த பாத்திரத்தை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. உடனே இது வந்து தாமிரதாசனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அடடே ஒரு 20 பொற்காசு கொடுத்து நம்மளே அதை வாங்கியிருக்கலாம் போல அப்படின்னு பயங்கரமாக பல்பாகி நின்னானா சந்திரதாசன். சாரி சந்திரதாசன் கிடையாது, தாமிரதாசன். இப்போ சந்திரதாசனுக்கு நல்ல ப்ராஃபிட்டாமா, பாட்டி அந்த 400 பொற்காசை வச்சுட்டு சுபஜாக ஜோதியா நல்லா சாப்பிட்டு வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதோட கதையை வந்து முடிச்சிட்டாங்க மக்களே. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற இடத்துல எல்லாமே நம்மளுடைய வேல்யூ வந்து தெரியாது. நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய வேல்யூ வந்து தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா, ரிஜெக்ஷன்ஸை வந்து என்ன பொறுத்த அளவுக்கு மொத்தமாக ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து ஆப்ட் ஆகலை, ஐ மீன் நம்மளுடைய டேலண்ட்டை அந்த இடத்துக்காக நம்ம வளர்த்துக்கலை, நம்ம வந்து இன்னும் அப்கிரேட் ஆகலை, நம்மளுடைய மதிப்பை நம்ம அந்த இடத்துக்காக வளர்த்துக்கல. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் நம்ம மேலே மிஸ்டேக், அதனால் நம்ம ரிஜெக்ட் ஆகிறோம். ஸோ அதனால் நம்ம ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம ஃபீல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய திறமையை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணுமே ஒழிய, இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எப்படி இவங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மற்றவங்க மேலே நம்ம ப்ளேம் பண்ணவே கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு. ஓகேங்களா? இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்களே வந்து ஒரு இடத்துல ஓனராக இருக்கீங்க, நீங்கள் நல்லா வேலை பார்க்குறவங்கள போடுவீங்களா இல்லை வேலையே பார்க்காதவங்கள போடுவீங்களா? நல்லா வேலை பார்க்குறவங்கள தானே போடுவீங்க. சப்போஸ் நமக்கு அந்த வேலையே பார்க்க தெரியலனாலோ, நம்ம அதை கற்றுக்கிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லையே. ஸோ அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து என்னை பொறுத்தளவுக்கு தப்பே கிடையாது, அது வந்து நம்மளை இன்னும் மேலே மேலே வளர்க்குறதுக்காக தான் அந்த ரிஜெக்ஷன்ஸ். இன்னொரு விதமான ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு விதமான ரிஜெக்ஷன்ஸ் என்னென்னா, இப்போ நானே இருக்கேன், நான் வந்து மீடியாவுக்கு ட்ரை பண்ணுறேன்னு வைங்களேன், நான் வந்து லுக்ஸில் ரொம்ப ஐம் நாட் லுக்கிங் குட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது என் டேலண்ட்டை பார்க்காம என்னோடய லுக்ஸை மட்டும் சும்மா நம்ம போனோடனே நம்மளுடைய ஃபேஸை மட்டும் பார்த்து நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய மதிப்பு தெரியல அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதுலேயுமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே லுக்ஸ் மட்டுமே மேட்டர் கிடையாது இல்லையா? ஆ ஸோ அதொன்று இருக்குது. அடுத்ததாக வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, சரி இப்போ வந்து அவங்க லுக்ஸ் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் லுக்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு போவோம். ஸோ எதுலேயுமே வந்து நமக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மதிப்பு வந்து அவங்களுக்கு புரியல, எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நம்மளால் புரிய வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு டைம் இருக்கும். அப்போது இந்த தாமிரதாசன் மாதிரி தான் எல்லோரும் நம்மளால் புரிய வைக்க முடியல அப்படின்னு. கண்டிப்பாக சந்திரதாசன் மாதிரி ஒருத்தங்க அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த தங்கத்தை பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்லையும் நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிற ஒரு விஷயத்தை ரிஜெக்ஷன்ஸ்லேருந்து மேலே கொண்டு போய் செலக்ட் பண்ணுற ஒருத்தங்க அந்த சந்திரதாசன் மாதிரியே நம்மளே வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை முடிக்கிறேன். ரிஜெக்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. பாசிட்டிவ் ரிஜெக்ஷன்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ரிஜெக்ஷன்ஸ்லேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கோங்க, மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நெகட்டிவான ரிஜெக்ஷன்ஸ், நம்மளால் தப்பே இல்லாமல் நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகி நிற்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் தாமிரதாசனை தான் நினச்சிக்கணும். அவனுக்கு புரியல, கண்டிப்பாக சந்திரதாசன் ஒருத்தன் வருவான், கண்டிப்பாக வந்து நம்மளை செலக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எனக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மக்களே ரொம்ப இழுத்து இழுத்து பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஏதோ பேசணும் போலேயே இருந்துச்சு, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ரிஜெக்ஷன்ஸை கண்டு துவண்டு போகாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஸ்டோரியை ரொம்ப சூப்பராக முடிச்சுக்கிறேன். இது நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்மைல் ப்ளீஸ், மாற்றம் ஒன்றே மாறாதல இணைஞ்சிருக்கிறேன் நான் ஜெயஸ்தா. இன்னும் நாளைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே, நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. டாடா.